குள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் முதலில் நிறுவிக்கும் உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவிடும் பசுபோடு கவலவிட கண்டு கருடையிலும் வெள்ளமது புள்ளி சுத்தி வெள்ளத்தில் இருந்து வருவதைகள் தேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் தேசம் முடிய திருத்தொண்ட தொகைமன் கழித்த திருவாளை ஆசமலை மென்பதில் கலந்த வந்த பிறப்பு கூடிய போல் எப்பொழுத்த கூடியர் போல் கிடைத்தில் அடைந்ததிரான் அன்பு ஆழி திருநாவலும் கண்டுள்ள கடம்பு கூடிமணி திருவாரூரம்
இல்லாமல் முருகப் பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அவருடைய புகார்த்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்பொழிவு மகான் ஸ்ரீ முடுக்கப்பூர் சாமியுடைய திருமணத்திலே எல்லாம் வல்ல ஆடல்வல்லாருடைய திருவருடைய நாளும் தேவி செக்கிழார் திருவருடைய மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அறிவுகள் அனைவருடைய திருவடி அற்புடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நாம் அப்பர் பெருமானுடைய அந்த சிந்தனையை தேவி சேக்கிழார் பெருமானுடைய அந்த அடியொற்றி நாம் கண்டு வருகின்றோம்.
திருமணம் அமைந்தார் என்பதற்குரிய ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டு திருமணம் என்பதாக சொல்லுகின்ற அந்த திருமணத்தினுடைய சிறப்பும் யாரும் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு தன்மையை வழிகாட்டியாக இருந்து அப்பர் பெருமான் திருப்பூந்திருத்தியிலே அதை நிலைநாட்டி இருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மடம் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த மடத்தினுடைய சிறப்பு இந்த மடத்தினுடைய தன்மை என்பதாக அமைக்கின்ற பொழுது மிக அற்புதமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த திருமடத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அங்கு உறையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவது என்று தொங்கு தமிழ் சொல்கிருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரானார்பால் தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஆங்கு ஒன்று செய்தார். இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. ஆக ஒரு சிறிய ஒரு ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த திருமட என்று சொல்லக்கூடிய திருமடத்தை பொறுத்தவரையிலும் சேக்கிழார் பெருமானுடைய நோக்கிலே இந்த திருமடம் என்பதாக சொல்லுகின்ற இந்த திருமடத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்ன, அதை திருநாவுக்கரச பெருமான் அமைக்கின்ற அளவிற்கு திருநாவுக்கரச பெருமான் செய்கின்ற அளவிற்கு அந்த திருமடத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை கொண்டு நாம் எங்கு எங்கெல்லாம் சேக்கிழார் பெருமான் திருமடம் என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமடம் என்பதாக சொல்லி எந்தெந்த இடத்திலே எல்லாம் திருமடத்தை பற்றிய குறிப்பு வருகின்றது என்பதாக எடுத்துக்கொண்டு அது மொத்தமாக எடுத்துக்கொண்டு அது மொத்த உருவம் என்பதாக சொல்லக்கூடிய கன்சாலிடேட்டட் அந்த திருமடம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருமடத்தினுடைய செயல்கள் என்ன, திருமடத்தினுடைய தன்மை என்ன, திருமடம் எதற்கு எதற்காக இந்த திருமடத்தை அமைத்தார்கள் என்பதற்குரிய அந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் பல இடங்களிலே பெரிய புராணத்திலே அமைத்து சென்றிருக்கின்றார். ஆக அந்தந்த இடத்திலே எல்லாம் நாம் சென்று ஒவ்வொரு குறிப்பினை எடுத்துக்கொண்டு வந்து முழுமையாக திருமடம் என்பதனுடைய அற்புதத்தை திருப்பூந்துருத்தியிலே நாவுக்கரச பெருமான் ஏன் என்பதாக சொன்னால் நாவுக்கரச பெருமான் அமைத்த அந்த திருமடத்தினுடைய சிறப்பை மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து போற்ற வேண்டிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே சேக்கிழார் பெருமான் காட்டிய அத்துணை தன்மைகளையும் அங்கே கொண்டு வந்து நாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற அமைப்பிலே முதலாவதாக சேக்கிழார் பெருமான் காட்டுகின்ற இடம் திருமடம் என்பதாக சொல்லி அவர் எடுத்துக்கொண்ட இடம் என்பதாக சொன்னால் அமர்நீதி நாயனாருடைய புராணத்திலே இருந்து நாம் எடுக்கலாம். அமர்நீதி நாயனாருடைய புராணம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை திருமடம் என்பதனுடைய தன்மையை திருமடம் என்பதாக சொன்னவுடன் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இந்த திருமடத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுது இன்னொரு ஒரு நுணுக்கத்தையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்துக் கொடுக்கின்றார். அதை இந்த திருமடத்தை பற்றிய சிந்தனை செய்கின்ற பொழுது அது வெளிப்படுகின்றது. பக்கம் 63 பாடல் 3 அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனாருடைய வரலாறு முழுக்க நாம் பார்க்க போவதில்லை, ஆனால் அமர்நீதி நாயனார் திருமடம் அமைத்தார். அமர்நீதி நாயனார் திருமடம் அமைத்தார் என்பதாக சொல்லுகின்ற செய்தியை தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அமர்நீதி நாயனாருடைய வரலாற்றில் சொல்றார். சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றிலார். இது 3வது திருப்பாடல் அமர்நீதி நாயனாருடைய வரலாறு.
தன்மையை, அமர்நீதி நாயனாருடைய தொண்டின் சிறப்பை காட்டுகின்ற ஒரு திருப்பாடல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த திருப்பாடல் மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி வியப்புறக்கூடிய திருப்பாடல். என்ன செய்தாரா, அந்திவண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து, அந்திவண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி, அவர் செய்தார். கந்தை கீழுடை கோவணம், அமர்நீதி நாயனார் அடியார்களுக்கு கோவணம் என்று சொல்லக்கூடிய கந்தை கீழுடை கோவணம் மட்டும் இல்ல, முன்னாடி என்ன செய்யறார், அமுது செய்வித்து. ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொதுவான ஒரு அறச்செயலாக, பொதுவான ஒரு தன்மையாக எல்லா அடியவர்களுக்கும் செய்கின்ற அந்த அந்த நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த அமுது செய்வித்தல் என்பதை பொதுவான ஒரு அறமாக அமைந்தது. கந்தைக்கு அந்திவண்ணர்தம் அடியவருக்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் பலத்தினால் வரும் பயன் கொள்வார். இப்ப செய்ததெல்லாம் எப்படின்னா எப்படி டெபாசிட் மாதிரி அத்தனையும் 10.5% 11% அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்த செல்வத்தின் வரும் பயன் கொள்வார்னர். இவர் செய்ய செய்ய வளர்ந்து கொண்டுதான் போகின்றது தவிர செல்வங்கள் குறைந்தபாடு இல்லை என்பதாக சொல்லி மிக அற்புதமாக அந்த செல்வத்தின் வளமையை, அந்த செல்வம் என்பது ஈதல் என்பதனுடைய சிறப்பினை மிக அற்புதமாக அமைத்தார். அடுத்த பாடல சொல்றார், முக்கன் நக்கராம் முதல்வனார் அவர். இப்ப இவருடைய ஊர் எது என்பதாக சொன்னால், இவருடைய ஊர் பழையாறு. அமர்நீதி நாயனார் பழையாறையை சேர்ந்தவர், ஆனால் பெருமானை வழிபடுவதற்காக திருநல்லூர் போய் வருவார். திருநல்லூர் அங்கிருந்து அருகிலே இருக்கக்கூடிய ஊர். ஆக திருநல்லூருக்கு சென்று பெருமானை வழிபட்டு வருகின்ற அடியவர்கள் திருக்கூட்டம் அதிகமாக வரக்கூடியது திருநல்லூர். பழையாறையை காட்டிலும் திருநல்லூர் திருத்தலத்திற்கு அடியார்கள் வருகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால என்ன பண்ணாராம், முக்கன் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா திருக்குடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார். தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார். இது திருமடத்தினுடைய இலக்கணத்தை, திருமடத்தினுடைய தன்மையை அற்புதமாக கோடிட்டு காட்டுகின்ற இடம். தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார், தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். இவர் திருநல்லூர் வந்து செட்டில் ஆயிட்டார், திருநல்லூரிலே வந்து தங்கி அங்கே திருமடம் அமைத்து அடியார்களுக்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் அத்துணையும் செய்வதற்கான ஒரு இடத்தை திருமடம் என்பதாக நிறுவியது இந்த ஒரு இடம். இரண்டாவது முருகநாயனார். முருகநாயனாருடைய வரலாறு மிக மிக அற்புதமான அந்த வரலாறு. அந்த முருகநாயனாருடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற பொழுது, திருஞானசம் முருகநாயனாருடைய திருமடம், அந்த முருகநாயனாருடைய திருமடத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஒருவர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, 5 நாயன்மார்கள் ஒன்றாக கூடியிருந்த இடம் அந்த முருகநாயனாருடைய இடம். யார் யாரு, திருநீல நக்கர், சிறுத்தொண்டர், திருநீலநக்கர், சிறுத்தொண்டர், அப்புறம் முருகநாயனார், திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர். எத்தனை பேரு,
5 பேர்.
5 நாயன்மார்களும் ஒன்றாக
திருநீலகண்டர்,
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இல்ல, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியார் கூட இருந்திருப்பாங்கல்ல, பாடல் 490.
செல்ல அவர் மடம் சென்று புக்கார். யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்த பெருமான் முருகநாயனாருடைய மடத்திற்கு சென்று அடைந்தார் என்கின்ற குறிப்பினை சொல்லுகின்றார். பக்கம் 285, பாடல் 490. அடுத்ததா சொல்றார், முருகனார் திருமடத்தின் மேவும் காலை ஓங்கு புகழ். முருகனார் திருமடத்தில் மேவும் காலை, இது 180 பாட பக்கம். ஓங்கு புகழ் முருகனார் திருமடத்தில் உடனாக, இது 182 பக்கம், பாடல் 243. இது திருநாவுக்கரசர் வரலாற்றிலே சொல்லுகின்ற குறிப்பு. திருநாவுக்கரசர் வரலாற்றிலே சொல்லுகின்றார், முருகனார் திருமடத்தின் மேவும் காலை என்ற ஒரு குறிப்பினை 180 பக்கத்திலே 241 பாடலும். 243 சொல்றார், ஓங்கு புகழ் முருகனார் திருமடத்தில் உடனாக. இது 244 மிக 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 முக்கியமான, இது திருமடத்தினுடைய உருவம், திருமடத்தினுடைய ஒரு உருவம் கொடுத்த ஒரு இடம் இந்த இடம். மிக முக்கியமாக இந்த சைவ மடம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த சைவ மடத்தினுடைய அற்புதத்தை, சைவ மடத்தினுடைய சிறப்பை எடுத்து வைக்கின்ற இடமாக இது அமைகின்றது. சொல்றார், திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பு அரையன் மடப்பாவை இடப்பாகர் பொத்தாளில் திருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்து உரைத்து அங்கு ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார் என்பதாக சொல்லக்கூடிய இந்த இடம் திருமடத்திலே இருந்து கொண்டு அத்துணை அடியார்களும், ஒரு அடியார் இன்னொரு அடியார், திருநீலநக்கர் திருநீல கண்டை ஆழ்வானர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் முருகநாயனார் அத்துணை அடியார்களும் ஒருவருக்கு ஒருவர் இறைவனுடைய அந்த பெருமையை ஒருபடு சிந்தையினார்களாக இருந்து அந்த பெருமையினை ஆய்ந்து 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 தங்களுக்குள்ளே அந்த அனுபவ பரிமாற்றம் நிகழ்ந்த ஒரு இடமாக திகழ்ந்தது இந்த திருமடம் என்பதாக திருமடத்தினுடைய ஒரு அற்புத ஒரு வடிவத்தை இந்த இடத்திலே வைத்து திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மடத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த பதியங்கள் தாங்கள் சென்று அந்த திருக்கோயிலே பாடிய பதியங்களை மீண்டும் அந்த திருமடத்திலே இருந்து அந்த பதியங்களை மீண்டும் மீண்டும் பாடிய ஒரு சிறப்பு அந்த மடத்துக்கு. அங்கே திருவாரூர் சென்று வந்த அப்பர் பெருமான் மீண்டும் அந்த பதிகத்தை அந்த திருமடத்திலே இருந்து ஞானசம்பந்த பெருமானோடு பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதம் அங்கதான் பாடினார். ஆனால் அந்த திருமடத்திலே வந்து மீண்டும் அந்த திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மீண்டும் மீண்டும் அந்த பதியங்களை அங்கே பாடிய ஒரு தன்மையும், ஒரு அடியாரின் ஒரு அடியாரினுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு இடமாகவும் அமைந்தது இந்த திருமடம். அப்படிப்பட்ட இந்த திருமடத்தை ஒருபடு சிந்தையினார்கள், ஒருபடு சிந்தை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அத்துணை அடியார்களுடைய சிந்தையும் எங்கே இருந்ததுன்னா, பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொத்தாளில் விருப்புடைய எல்லாருடைய சிந்தையும் எங்கே அமைந்தது என்பதாக சொன்னால், மாதவ பாகனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியிலே இருந்தது அத்துணை சிந்தை. இப்படி இருக்கக்கூடிய அடியார்களோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார். உடையாள் உடன் அடியில் உடையாள் நடுவுள் நீ இருந்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனை அடியார் நடுவுள் இருக்கும் பயன். ஆக அடியார் நடுவுள் இருக்கும் பயன் என்று சொல்லக்கூடிய ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பயனை பெறக்கூடிய ஒரு இடமாக அமைந்தது இந்த முருகனார் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருமடம். இது ஒரு குறிப்பு. அடுத்தது குங்குளிய கலியநாயனார் என்று சொல்லக்கூடிய அவருடைய இடம் திருக்கடவுர். இங்க திருக்கடவுர் வந்த உடனேயே ஞானசம்பந்தர் குங்குளிய கலியநாயனாருடைய திருமடத்திற்கு சென்றார்னு சொல்றார். அதை சொல்லும் பொழுது பக்கம் 182 பாடல் 247, குங்குளிய கலையனார் கலையனார் திருமடத்தில் குறைவருப்ப அங்கு அவர்வால் சிவன் அடியாருடன் அமுது செய்தார்கள். இங்கே சிவனடியாருடன் அமுது செய்தார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது குங்குளிய கலையநாயனாருடைய மடம் எங்கே இருந்ததுன்னா, குங்குளிய கலையநாயனாருடைய மடம் என்பதாக இல்லை, குங்குளிய கலையநாயனார் தங்கியிருந்த அவருடைய மனையே திருமடம் என்பதாக குறிப்பிடுகின்றார் தேவச்சேக்கிழார். அதே குறிப்பு தான் முருகநாயனார் என்று சொல்லக்கூடிய முருகநாயனாருடைய திரு மனைக்கு எய்தி என்பதாக குறிப்பிட்ட தெய்வச்சேக்கிழார் பெருமான் அதே திருமனை முருகனார் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனாருடைய திருமனையை பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானாகிய குருமாரும் எழுந்தருளிய அந்த இடத்தை திருமனை என்பதாக சொல்லாமல் அதையே திருமடம் என்பதாக சொல்லுவோம். இது மிக முக்கியமான நுணுக்கம். ஒன்று, குங்குளிய கலைய நாயனாருடைய அந்த மனையை அவர் தங்கியிருந்த இடத்தை திருமடம் என்பதாக குறிப்பிட்டதும், முருகனாரனுடைய அந்த திருமனையை திருமடம் என்பதாக குறிப்பிட்ட இந்த இரண்டு குறிப்பு திருமடத்தினுடைய நுணுக்கத்தை சொல்ல வரும் சேக்கிழார் பெருமானுடைய குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது ஒரு முக்கிய செய்தி. எப்படி உடன் உறவின் பயன் பெற்றார் என்பதாக சொன்னாரோ அதை போல இந்த திருமனையை திருமடம் என்பதாக குறிப்பிடுகின்ற ஒரு சிறப்பு தெய்வ சேக்கிழார். அடுத்தது மிக முக்கியமான அந்த திருமடம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்திலே மிக சிறப்பாக வருகின்ற இடம் என்ன என்பதாக சொன்னால் திருவிழி மிளலையிலே பஞ்சம் தீர்த்த இடம். திருவிழி மிளலையிலே பஞ்சம் தீர்ப்பதற்கு ஒரு மடம் இல்ல, ரெண்டு மடம் இருந்தது. ஒன்று திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமடமும், இன்னொன்று திருநாவுக்கரச பெருமான் அமைந்த திருமடம். இந்த இரண்டு திருமடங்களிலே இருந்து கொண்டு திருவிழி மிடலையிலே பஞ்சம் தீர்த்த அந்த அற்புதம் அதை சொல்ல வருகின்ற தெய்வ சேக்கிழார் பெருமான் ஆறு சடையே 184 பக்கம் பாடல் 261 ஆறு சடையே அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக்காசு ஈரில்லாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள் சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண தொலையாதே ஈரில் பெருமை புவி போற்ற இன்புற்றிருக்கும் அன்னாடி. இது இரண்டு திருமடங்கள், ஒன்று இல்ல ரெண்டு இல்லை. இப்ப நான் சொல்லுகின்ற குறிப்பு எல்லாம் திருமடத்தினுடைய இலக்கணங்கள். திருமடம் என்பதாக திருமடம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருமடத்தினுடைய இது அத்துணையும் கேரக்டரிஸ்டிக்ஸ். எங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற இந்த இடங்களை எல்லாம் நாம் வாங்கி 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 வைத்துக் கொள்ள வேண்டிய ஏறு பெருமை புவி போல் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய இடங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருமடத்தினுடைய அந்த சிறப்பும் திருமடம் என்பதனுடைய இலக்கணத்தையும் மிக அற்புதமாக குறிப்பிடுகின்ற ஒரு தன்மை. திருமடம் என்பதாக சொல்லுவது அந்த திருமனை என்பதையே திருமடமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையும், இந்த இரண்டாவது இடமாக அமைந்திருக்கின்ற ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார் என்கின்ற இரண்டாவது தன்மையும், மூன்றாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பஞ்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம் வருகின்ற பொழுது அந்த பஞ்சத்தை தீர்க்கின்ற செயலை செய்ததும் இந்த திருமடம் என்கின்ற ஆழமான கருத்தையும் வைத்த இந்த மூன்று இடங்களோடு தொடர்ந்து நான்காவது இடமாக இருப்பது திருஆலவாயிலே மடத்திற்கு தீ வைத்தார். சைவர் வாழ் மடத்திற்கு தீ வைத்த பொழுது திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார்? ஆக சைவர் வாழ் மடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்தை பல இடங்களிலே திருஆலவாயிலே மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்ற ஒரு தன்மை. சும்மா அவுட்டர் சைவர்கள் வாழ்கின்ற இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்திற்கு தீ வைக்கின்ற இடத்தை சொல்ல வருகின்ற சேக்கிழார் பெருமான் அங்கே சேக்கிழார் பெருமானே திருஞான சம்பந்த பெருமானாக மாறி ஆர்டர் பண்றார். பெய்ய தீங்குது வேந்தன் மேல் மேற்று வேந்தன் மேல் அது என்னும் விதிமுறையால் பக்கம் 312 பாடல் 704 வெய்ய தீங்குது வேந்தன் மேல் அது என்னும் விதிமுறையால் செய்யனே திரு ஆலவா எனும் திருப்பதிகம் சைவர் வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீ தழல் போய் பையவே சென்று பாண்டியருக்கு ஆக என பணித்தார். சாதாரணமான ஒரு இடம் இல்லை. சைவர்கள் வாழ் திருமடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடம் எத்தனை சிறப்பு வாய்ந்தது. அந்த மடத்திற்கு வைத்த தீ என்பதாக சொல்லக்கூடிய அந்த தீ எங்க போய் தாக்கியது? பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்பதாக சொல்லிய அந்த தன்மை இந்த மடம் என்பதனுடைய சிறப்பு. அடியார்கள் தங்குவதற்குரிய இடமாகவும் சைவ குருமார்கள் தங்கிய இடமாகவும் அமைந்த ஒரு தன்மையை இந்த இடத்திலே நிலைநாட்டுகின்றார் சைவ சேக்கிழார் குருமார். அப்படி இந்த இடங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது அத்துணையும் சேர்த்து மிக அற்புதமாக 9 தந்திரத்திலே தெய்வ திருமூல நாயனார் மிக அற்புதமாக குரு மன தரிசனம் என்பதாக சொல்லி இந்த ஒன்பதாம் தந்திரத்தை தொடங்குகின்ற பொழுது மடம் என்பதனுடைய சிறப்பை சொல்ல வருகின்ற நம்முடைய திருமூலர் மிக அற்புதமாக குரு மட தரிசனம், தரிசனம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது குருவினுடைய தரிசனத்தை காட்டிலும் சிறந்தது குரு தங்கி இருக்கக்கூடிய மடத்தை தரிசனம் செய்வது என்பதை முதலிலே நிலைநாட்டுகின்றார். அப்படி நிலைநாட்டுகின்ற அந்த மந்திரங்கள் எல்லாம் நாம் சொல்வதற்கு நேரமின்மை காரணமாக ஒரே ஒரு அந்த மந்திரத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் அது அத்துணையும் அடக்கிய ஒரு அற்புதமான மந்திரமாக அது அமைந்திருக்கின்றது. ஒன்பதாவது தந்திரம் குருமட தரிசனம் என்ற தலைப்பு, பாடல் மூன்று. இங்கே குரு மடம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த மடத்தை திருமூல நாயனார் எப்படி சொல்லுகின்றார்? நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டபின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி, தேட அரிய சிறப்பில்லி எம்மீரை ஓடும் உலகு உயிராகி நின்றானே. இது குருமட தரிசனம் என்பதாக நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டது. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குரு மடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்தை அந்த முந்தைய மந்திரமாக இருக்கட்டும் அதற்கு பின்னே வருகின்ற மந்திரமாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலேயும் குரு மடம் குரு மடம் என்பதாக சொல்லிய திருமூலர் இந்த ஒரு மந்திரத்திலே மட்டும்தான் நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்ட பின் மடம் என்பதை பெருந்துரை என்பதாக குறிப்பிட்ட ஒரு இடம் இந்த இடம் திருமந்திரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு இடம். பெருந்துரை என்பதாக சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த தன்மையை கையாண்டு இருக்கின்றார் நம்முடைய திருமூல நாயனார் என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த திருவாசகத்திலே இருந்து அப்படியே வாங்கிய ஒரு இடமாக இது அமைந்து பெருந்துரை என்பது குரு தரிசனம் செய்த இடம் பெருந்துரை. அது குருவாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பெருந்துரை என்பதாக நிலைநாட்டிய ஒரு இடம் இந்த திருமூலருடைய திருமந்திரம் என்பதாக இந்த மந்திரமானது நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்ட பின் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமானை தரிசனம் செய்த இடம் சிவபிரகாசர் மிக அற்புதமாக சொல்லுவார். பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருப்பாடல் மிக அற்புதமாக திருப்பாடல். ஆகவே அந்த பெருந்துரையின் உள்ளே மூழ்கிய தன்மையை பெருந்துரை என்று சொல்லக்கூடியது அந்த குருவாக வந்து பெருமான் அருள் செய்த இடம் இந்த திருமடம் என்கின்ற அத்துணை தன்மைகளையும் ஒருங்கு சேர்த்ததுதான் திருப்பூந்துருத்தியிலே எங்கள் நாவுக்கரச பெருமான் நிலைநாட்டிய அந்த திருமடம். இது அத்துணைக்கும் மேலாக திருத்தொண்டு கைத்தொண்டு கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டாக உயர்ந்த அந்த தன்மையை கொண்டதுதான் அந்த திருப்பூந்துருத்தி திருமடம். திங்களும் ஞாயிறும் தோய்ந்து என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அத்துணை திங்களாக இருக்கட்டும் அது ஞாயிறாக இருக்கட்டும் அவைகளெல்லாம் இழைப்பாருகின்ற ஒரு இடம் என்பதாக சொல்கின்ற போது உயர்ந்த தன்மையை உயர்வு நவர்ச்சி அணியாக குறிப்பிடுகின்ற பொழுது இழைப்பாருகின்ற இடம் என்பதாக அமைக்கின்ற பட்சத்திலே சொல்லுகின்றார். திங்களும் ஞாயிறும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா அந்த மடத்திலே வந்து தங்கி அப்புறம் போச்சுன்னா சார்ஜ் ஆகிடுமா. அதே போல ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா உலக இன்பங்களை நாடி 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 செல்லுகின்ற இந்த ஆன்மாக்கள் இழைப்பாருகின்ற ஒரு இடம் இந்த திருப்பூந்துருத்தி திருமடம் என்கின்ற குறிப்பினை காட்ட வந்ததுதான் திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் என்ற அற்புதமான அந்த வாக்கினை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து வைத்தார் என்பதாக அந்த திருமடத்தினுடைய சிறப்பை நாம் பல இருந்தாலும் சில சொல்லி அந்த திருமடத்தினுடைய குறிப்பினை தெய்வ சேக்கிழார் பெருமான் அடியொற்றி நாம் பார்த்தோம் என்பதாக அமைத்து மீண்டும் அந்த திருப்பாடலை திருப்பூந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆனேற்று ஒரு பூந்தருளும் பிரானை பொய்யிலியை கண்டேன் என்று விருப்பு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்பர் இருப்போம் திருவடிக்குள் நாம் என்பதாக சொல்லி இருப்போம் திருவடிக்குள் நாம் என்கின்ற அந்த தன்மையோடு அங்கு உறையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவது என்று கொங்கு தமிழ் சொல்விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திரு தொண்டு செய்வார் தம் பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அங்கு ஒன்று செய்தார் என்பதாக அமைத்து அந்த சப்தஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு ஊர் ஏழு ஊருக்கும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயுமாக சென்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் மீண்டும் மீண்டும் வழிபட்டு வந்த நிலை கண்டியூர் திருவேதிக்குடி திருச்சோற்றுத்துறை திருப்பழனம் திருநெய்த்தானம் திருப்பூந்துருத்தி கோவிலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும். இப்பதான் இந்த நம்முடைய சுந்தர பெருமான் காவிரிக்கு இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறார். கூட நம்முடைய அவருடைய தோழர் இருவரும் இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த அற்புதமாக பெருமான் திருவையாற்றில் பெருமான் காட்சி கொடுக்கிறார். இங்கிருந்து கடை அந்த அக்கறைக்கு செல்வதற்கு ஓடம் இல்லாத தன்மை, கரை புரண்டு ஓடுகின்றது நடுவிலே காவிரியார். இங்கே இருந்து போக வேண்டும் என்பதாக பெருமானை வேண்டுகின்றார் சுந்தர பெருமான். சுந்தர பெருமான் உடனே யார் கூண்டுவாரு, நம்முடைய ஐயாறு அப்பனை ஐயாருடைய அடிகள் என்பதாக ஓலம் விட்ட இடம் என்பதாக அமைத்து ஓலம் விட்டாராம். ஐயாருடைய அடிகளே அடிகளே என்பதாக சொல்லி இங்கிருந்து அவருக்கு ஓலம் விட்ட ஒரு இடமாக அந்த சப்த ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு ஸ்தானங்கள், அந்த திருத்தலங்கள் நிறைந்த ஒரு இடம் அந்த திருவையாறு. ஆக மீண்டும் நாம் திருவையாறு சென்று அங்கே திருநாவுக்கரச பெருமான் வழிபட்ட ஒரு திருப்பாடலை நாம் மீண்டும் பார்ப்போம் என்பதாக அமைத்துக் கொண்டு அந்த திருப்பாடல் நாலாம் திருமுறை இந்த திருப்பாடல் சில சொல்வார். மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார். எப்படி மணிவாசல பெருமான் பிடித்த பத்திலே அவரை பிடித்தாரோ அதை போல பிடித்த ஒரு இடமாக திருவையாறை அமைத்துக் கொண்டு பெருமானை நான் விடமாட்டேன் என்பதாக பிடித்த ஒரு இடமாக இதை அமைத்துக் கொண்டார். அப்படி விடகிலேன் அடிநாயேன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த நான்காம் திருமுறை திருப்பாடல் நாம் எல்லோரும் சேர்ந்து
சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாருக்கு ஆளாய் நான் குவிந்தேன்.
சிவனுடைய அந்த அற்புதமான அந்த உருவத்தை காட்டுகின்ற அந்த திருமணம்.
செம்பவள திருவுருவ
சிந்தனை பிறகு அவரை பார்த்து இந்த சரபோஜி மன்னர் கேட்டார், இன்னைக்கு என்ன திதி என்பதாக கேட்டார். அதற்கு முந்தைய நாள் அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை, அடுத்த நாள் இவர் வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டா பிரதமைன்னு சொல்லணும். இவர் உடனே இன்னைக்கு என்ன திதின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு. எல்லாரும் சொன்னாங்க பைத்தியக்காரன். இப்ப அது நிரூபணமும் பௌர்ணமி என்பதாக சொன்ன உடனே அத்தனை பேரும் ஏளனமாக சிரித்தார். இன்னைக்கு திதிய பௌர்ணமி சொல்றார். அவர் அம்மையை முழுமையாக வழிபட்டு அதிலே பூரண சந்திரனாக அந்த அம்மையினுடைய அந்த சகஸ்காரத்திலே வழிபடுகின்ற அந்த யோக நிலையிலே இருந்த காரணத்தினாலே பௌர்ணமின்னு சொல்லிட்டார். பௌர்ணமி என்பதாக சொன்னத அந்த அந்தனர் அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடிய மன்னன்ட்ட போய் இப்படி தப்பா திதி சொல்லிட்டோமே, அதுக்கப்புறமா அவர் உணர்கின்றார். மன்னன் கேட்டா இன்னைக்கு பிரதமன் தானே சொல்லியிருக்கணும், நம்ம யோக வழிபாட்டில் இருந்துக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா மன்னன்ட்ட போய் சொல்ல முடியுமா? ஆக சொல்லியது தவறு என்பதாக எண்ணி உள்ளுக்குள்ளே அம்மையை எண்ணி வழிபட்டு வீட்டிலே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கே சரபோஜி மன்னன் அத படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி சொன்னாரே இவரு, இவர் திதியை இப்படி சொன்னவர் பைத்தியக்காரன் சொன்ன உடனேயே பைத்தியம் என்பதாக சொன்னால் ஒரு இடத்திலே நின்று கொண்டு ஒருமையுடன் சிந்தனையுடன் அந்த அம்மையை வழிபட முடியுமா என்கின்ற அந்த சிந்தனையிலேயே உறங்கிய பொழுது அம்மையானவள் அந்த சரபோஜி மன்னனுடைய கனவிலே தோன்றி காதிலே இருக்கின்ற அந்த குழை அதை எடுத்து அப்படி அம்மையார் கீழ்த்திசையிலே வீசுகின்றார். வீசியவுடன் அந்த குழையானது முழுமையான சந்திரனாக வானத்திலே காட்சி அளிக்கின்ற தன்மையை பார்த்து உடனே தூக்கத்திலே இருந்து எழுந்து அபிராமி பட்டனுடைய இல்லத்தை நோக்கி சரபோஜி மன்னன் விரைகின்றார். அந்த தன்மையை இங்கே மிக குறிப்பாக அற்புதமாக செம்பவள திருவுருவர் திகழ் சோதி குழைக்காத என்பதாக, அந்த சோதியாக இருக்கின்ற அந்த குழையாக இருக்கின்ற அந்த குழையானது சந்திரன் என்பதாக சொன்னால் சந்திரனாகவும், சூரியன் என்பதாக சொன்னால் சூரியனாகவும், சோதி என்பதாக சொன்னால் சோதியாகவும் தோன்றுகின்ற நிலையை உடையது அந்த குழை. அப்படிப்பட்ட அந்த திருவருளை பாகமாக உடையவர் இவர் என்கின்ற அந்த அற்புத தன்மையை செம்பவள திருவுருவர் திகழ் சோதி குழைக்காதர் கும்பமரும் கொடிமருந்து தோல்வளையால் ஒருபாகர் அம்பவிழும் மலர்கொன்றை வளர்ந்தடை மேல் வைத்துகந்த அம்பவள ஐயாருக்கு ஆளாய் நான் குவிந்தேன். சுந்தர பெருமான் கேட்கிறார் இல்லையா என்ன பாடல், ஆளாய் நான் குவிந்தேனே என்பதாக சொன்னார் சுந்தரர். என்ன சொன்னார், மீளா அடிமை உனக்கே ஆளாய். ஆக மீளா ஆளாய் எங்க வருது சுந்தர, ஒரு இடம்
தானா காட்டு,
இன்னொரு இடம் நீங்க உனக்கு ஆளாய் அல்லேன் எனலாம் முதல் பாடல் இல்லையா, மிக முக்கியமான பாடல். ஆக அந்த பாடலை நாம் கொத்தார் மலர் குடலால் ஒரு கூறாய் அடியவர்வால் மெய்த்தாயிலும் இனியாரை என்ற அந்த திருப்பாடலோடு அந்த ராகத்தோடு இணைத்து நாம் அந்த திருப்பாடலை ரொம்ப நாள் ஆச்சு பாடி.
Yeah, but... அது வாழித்தி,
ஆகக்கூடியவன் உடையான் என்பதாக சொல்லி இந்த உயிருக்கு உடையவனாக அவன் இருக்கின்றார் என்பதை அற்புதமாக சொல்லுகின்றார். இந்த ஐந்தாவது திருப்பாடல் ஐந்தாவது
Amen.
கதியானே கதியானே, ஊரானே உலகானே உடலானே உயிரானே, பேரானே புரைசூடி பிணிதீர்க்கும் பெருமான் என்று ஆறாத ஐயாருக்கு ஆளாய் நான் உயிந்தேனே என்பதாக சொல்ல அந்த ஒரு தன்மை, ஆறாத ஐயாருக்கு ஆளாய் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத இன்பமாக இருக்கின்ற பெருமானாக அவர் தரிசனம் செய்த நிலை, நீரும் தீயும் நிதியும் செல்வமும் அத்துணையுமாக இருக்கின்ற பெருமானாக அவரை காணுகின்ற தன்மை, நீரானே தீயானே கதி அடியேருக்கு உன் கடல், கதி என்பதாக சொன்னால் அவருடைய திருவடிதான் பெருமான் தான் செல்லும் நெறி காட்டவல்ல பெருமான், அந்த நெறி காட்டவல்ல தன்மையை கதி என்பதாக சொல்லி பெருமானே நீதான் எனக்கு கதி என்பதை அற்புதமாக, நீரானே தீயானே நதியானே கதியானே ஊரானே உலகானே உடலானே உயிரானே பேரானே விரை சூடி பிணிதீர்க்கும் பெருமான் என்று ஆறாத ஐயாறு என்பதாக அமைந்த அந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலோடு நான் இந்த வகுப்பினை நிறைவு செய்து அடுத்த திருப்பாடலிலே என்னானாய் எழுத்தானாய் எழுத்தினுக்கோ இயல்பு ஆனாய் என்பதாக அற்புதமாக எண்ணும் எழுத்தும் அதனுடைய இயல்பையும் காட்டுகின்ற ஒரு திருப்பாடல், மிக முக்கியமான திருப்பாடல் இது. நாவுக்கரசு பெருமான் பதிகங்களுடைய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், அவர் எழுத்திற்கு மட்டுமல்லாமல் எண்ணிற்கும் மதிப்பு கொடுத்து அமைத்தவர் நாவுக்கரசு பெருமான். அந்த எண் என்பதாக சொல்லி எண்ணினுடைய பதிகமாக அமைந்த பதிகங்கள் இரண்டு பதிகங்கள் நாவுக்கரசு பெருமானுடைய திருமுறைகளிலே இரண்டு பதிகங்கள் எண்ணின் அடிப்படையிலே இறைவனை போற்றுகின்ற பதிகம், ஒன்று அந்த ஒன்றுகளாம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம், இன்னொன்று பொது திருப்பதிகத்திலே ஒன்று இரண்டு என்பதாக பெருமானை வைத்து எண்ணுகின்ற தன்மையும், எண்ணும் எழுத்தும் எழுத்தினிற்போர் இயல்புமாக அமைந்த ஒரு தன்மை இந்த தமிழ் மொழிக்குரிய ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அந்த எழுத்திற்கும் ஒவ்வொரு எண் குறியீடாக அமைந்து எழுத்து என்பதாக மட்டுமல்லாமல் எழுத்திற்கு எண்ணும் குறியீடாக அமைந்து அதனுடைய இயல்பை போற்றுவது சைவம். அகரம் என்பது அ என்பதாக நிற்கின்ற உயிரெழுத்துக்களில் முதன்மையாக நின்றாலும் அது எட்டு என்கின்ற எண்ணை உணர்த்துகின்ற தன்மையும், அகரம் என்பது சிவத்தை உணர்த்துகின்ற ஒரு குறியீடாகவும் அமைந்தது அதனுடைய சிறப்பு. அதே போல உகரம் என்பது இரண்டு என்பதை குறிப்பீடாகவும் இரண்டு என்பது அங்கே திருவருளை குறியீடாகவும் அமைந்தது இந்த உகரம் என்பதும், இப்படி பல பல அந்த எழுத்துக்கள் தமிழிலே ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இயல்பினை உடையது என்பதை மிக மிக ஆழமாக சிந்தித்து நம்முடைய நாவுக்கரசு